الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته تسليما كثيرا كثيرا ما بعد. فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إن جاءكم فاسق بنبأ فتبينوا أن تصيبوا قوما بجهالة فَتُصْبِحُوا عَلَى مَا فَعَلْتُمْ نَادِمِينَ صدق الله العظيم. உங்களுக்கு சொந்தக்காரன் பரிபாலிப்பவன் ஏகன் வல்லமை மிக்கவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். மனிதன் நேரான சீரான பாதை அடைந்து இருளையிலும் வெற்றி பெற்று அல்லாஹ்வுடைய பொருத்தமும் தரிசனமும் கிடைத்து உயர்தரமான சுவனத்திலே குடியிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தனது காலங்கள் நேரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தையும் மனிதனுடைய வெற்றிக்காக தியாகம் செய்து நமது உயிரிலும் இனிய ஹசரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி சந்தர்ப்பம் வரைக்கும் மூச்சு வரைக்கும் ரசூலுல்லாவுடைய சுன்னத்தான வாழ்க்கை நெறிகளை அதனுடைய அடிச்சுவட்டை தனது வாழ்க்கையாக எடுத்து வாழும் உண்மையான மூமினர்கள் மூமின்கள் முஸ்லிம்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் ஸலாத்தும் சலாமும் சொல்வானாம். அல்லாஹ்வுடைய வீட்டில் ஏத்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் நல்லடியார்களே, இறை நேசர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முற்றுமுழுதாக அடிபணிந்து ஏவியவற்றை எடுத்து நடந்து இம்மை மறுமையில கண்ணியத்தை பெற்றுக் கொள்ளுமாறும் விளக்கியவற்றிலிருந்து தவிர்ந்து நடந்து இம்மையிலும் மறுமையிலும் கேவலம் அடையாது நரகத்துக்கு பலியாகாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத் உபதேசம் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ் சிலருக்கு சந்தர்ப்பங்களை வழங்கினான் சமூக சேவைக்காக, சிலருக்கு சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கின்றான் பல நிறுவனங்கள்ல தலைமைத்துவங்கள் வகுக்க வேண்டும் என்பதற்காக. தீனுடைய தலைமைத்துவங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அதற்குரிய பொறுப்புகளும் சுமத்தாட்டப்பட்டிருக்கிறது. பொறுப்புகள் அமைக்கப்பட்டு கூட்டாக இருந்து செயல்பட்டால்தான் துன்யா ஸ்தம்பித்து விடாமல் செல்ல முடியும் என்ற நியதியை அன்று தொட்டு இன்று வரைக்கும் அல்லாஹ் காண்பித்துக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் காட்டும் வழிமுறையில் இன்று நடத்தப்படுகின்றதா என்பதுதான் பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது. எந்த நிறுவனத்துல அது இஸ்லாமிய பெயர் சூடப்பட்டிருக்கின்றதோ அதுல குர்ஆன் வர்ணமிக்கவில்லை என்றால் அந்த நிறுவனம் உலகம் ஜனங்கள் போற்றினாலும் புகழ்ந்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. எந்த அமைப்பு எந்த சபை அல்லாஹ்வுடையும் ரசூலுடையும் கட்டமைப்புக்குள்ள வரவில்லையோ அந்த சபையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. மக்களுக்கு 1000 நலவு நடக்கட்டும் என்றாலும் குர்ஆனோட சம்பந்தம் இல்லாத அந்த நலவுக்கு கூலி கிடைக்க போவதில்லை. வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் உலாயிகஹுமுல் லாலிமூன். யார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கிய வேதத்தின் பிரகாரம் ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறை பிரகாரம் ஒரு விடயத்தை செய்வனே மேற்கொள்ளவில்லையோ அவர்கள் அநியாயக்காரர்கள், அவர்கள் பாவிகள், அவர்கள் காஃபிர்கள் என்றும் 3 ஆயத்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டிருக்கின்றான். ஒரு கட்டத்துல நீ அநியாயக்காரன், நலவு செய்தாலும் ரப்போடு அது சங்கமிக்கல்ல, நீ அநியாயக்காரன். இன்னும் ஒரு கட்டத்துல நீ நலவு செய்யறது போலத்தான் விளங்குது என்றாலும் ரப்புடைய கட்டளைக்கு கொஞ்சம் மாறுதல் நடந்து விட்டது, ஒரு பக்கம் இழுத்து விட்டாய், ஒரு பக்கத்துக்கு சாதகமாகிவிட்டாய், சிலரை மதித்தாய், சிலரை கேவலப்படுத்தினாய், சிலரை பிற்படுத்தினாய், இன்னும் சிலரை முற்படுத்தினாய், நலவு போல விடங்கினாலும் நீ பாவி என்கிறான் என்றால்தான். மேலும் இன்னொரு கட்டத்துல மனுச்சைக்கு முதல் உரிமை கொடுக்கிறாய், உன்ற தலைமைத்துவம் தட்டப்படுமோ என்ற சுயநலத்துக்காக வேண்டி செயல்படுகிறாய், நீ காஃபிர் என்கிறான். அல்லாஹ் நீ குர்ஆனையும் ஹதீஸையும் அதோட ஒப்புவிக்காத பட்சத்தில் இதனால்தான் உங்களுடைய நல்ல செயற்பாடுகளை சீர்குலைப்பதற்கு சில ஷைத்தானியத்துகள் முன்னே வரும். அந்த நேரம் குர்ஆனை முன்னால் வைத்து செயல்படுங்கள். சில சந்தர்ப்பங்களிலே சமூகத்துக்கு நலவு நடந்து கொண்டிருக்கிறது, அதனை சின்ன பின்னப்படுத்த வேண்டும் என்ற தீய சக்திகள் எழுந்து வரும் அந்த நேரமும் ரப்புடைய குர்ஆன் என்ன சொல்கிறது?
ரசூல்லாவுடைய நடைமுறை எப்படி இருக்கின்றது? அருமை சஹாபாக்கள் இந்த முறையிலே அதை அணை கட்டினார்கள். அல்லாஹ், பிரச்சனைகள் வந்து சிதறடிக்கப்படக்கூடிய நேரத்தில் நீங்கள் தீவிர முடிவுகளை எடுத்துவிடக் கூடாது என்கிறத குர்ஆனின் மூலமாக எங்களுக்கு சொல்லி தருகிறான். அவனுடைய புனிதமான வார்த்தைகள், அடியானை உன்னை நான் வழிநடத்துகிறேன், ஏண்ட பேச்சை கேட்க மாட்டாயா? சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டத்தை சிதறடிக்கக்கூடிய விடயங்கள் முன் வரும். அந்த நேரம் யாருடைய சொத்துக்கோ, யாருடைய பணத்துக்கோ, யாருடைய அதிகாரத்துக்கோ, ஆயுதத்துக்கோ, ஆள்பலத்துக்கோ முதல் உரிமை கொடுக்க கூடாது. நீங்கெல்லாம் வெறுமனே மனிதர்களா? அப்படி என்றால் உங்களுக்கு இந்த கட்டளை இல்ல. வெறுமனே நீங்கள் முனாஃபிக்கீங்களா, நயவஞ்சகர்களா? உங்களுக்கும் இந்த கட்டளை இல்ல. நீங்கள் பாவிகளா? உங்களுக்கும் இந்த கட்டளை இல்ல. யாருக்கு இந்த கட்டளை? ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு தான். முஸ்லிமூன், முஸ்லிம்களே இல்ல. யார் மூமின்களே? உங்களுக்கு விசுவாசம் இருக்குது, இதனால தான் கட்டளை. உங்களுக்கு ஆக்ராவுடைய நம்பிக்கை இருக்குது, இதனால் கட்டளை இடுகின்றேன். நீங்க என்ன சந்திப்பீங்க என்ற பயம் இருக்குது, அதனால் தான் நான் உங்களை மூமின்களே என்று அழைக்கின்றேன். உங்களிடத்துல ஒரு பாவி, ஒரு வழிகேடன், நயவஞ்சகம் தனம் பிடித்தவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை ஆதாரபூர்வமாக அலசி ஆராயுங்கள். இன்றைக்கு ஒரு நபி வார்த்தையை சொன்னால் இதற்கு ஆதாரம் என்ன என்று கேட்கக்கூடிய நீ, சீர்குலைக்கக்கூடிய ஒரு செய்தி வந்தால் அதற்கு ஆதாரம் தேடாமல் இருக்கின்றாயே, இது எவ்வளவு பெரிய வழிகேடு என்று யாரோ ஒருத்தன் நம்மை பற்றி குறை பேசுகின்றான் என்பதற்காக தன்னுடைய சகோதரனுக்கு சலாம் சொல்வதை கூட விட்டுவிடுகின்றோமே. சகோதரர்களே, கூடாது. நீ அதனுடைய உண்மை என்ன, பொய் என்ன என்கிறதை ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். நீங்கெல்லாம் அறிவாளிகள் தான் என்றாலும் இத போன்ற செய்திகள் உங்களை மடமையில போட்டுவிடும், ஜஹாலத்துல போட்டுவிடும். மடத்தனமாக ஏற்றுக்கொண்ட நீங்க காலா காலம் அந்த மனிதர்களுக்கு எதிராக செயல்பட்டு மற்றவரை பற்றிய ஊத்தையை உங்களுடைய உள்ளத்துல போட அவரின் மீது கொண்ட பகமை, அவரின் மீது கொண்ட வெறுப்பு உங்களை காலா காலமாக கவலையில் ஆழ்த்தும் என்று என்னுடைய ரப்பு குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார். இதனால் உனக்கு அறிவில்லாததை பேசாதே, ஆதாரம் இல்லாததை பேசாதே. ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுகின்றான், அல்லதீன யஸ்தமீஉனல் கௌல அதற்கு முதல் உரிமை கொடுங்கள். யார் அந்த நல்லதை ஏற்று நல்லதை செயல்படுத்துகின்றார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய நேர்வழியை அடைந்தவர்கள், அவர்கள் தான் அறிவாளிகள். அவர்களை நாங்க வழிகேட்டில் போகும் நேரம் எல்லாம் பாதுகாப்போம். ஆனால் இன்று சிலர்களுடைய பலங்களும் வளங்களும் பலம் இல்லாதவர்களுக்கு முன்னால எத்தனையோ அநியாயங்களை செய்து கொண்டிருக்கின்றது. முன்னோர்களுடைய நடைமுறைகளை பாருங்க, பலமானவர்கள் வந்தாலும் கூட இன்னாரும் அவருக்கு முன்னால சலனம் அடைய மாட்டார், அவருக்கு முன்னால இசைந்து கொடுக்க மாட்டார். பலஹீனமானவர் வந்தாலும் இவருடைய பலகீனத்தை முன்வைத்து பிற்படுத்தப்படுவேனா, அந்த பலமானவர் முற்படுத்தப்படுவாரா என்ற சந்தேகம் கூட முன்னோருக்கு ஏற்படல. காரணம் என்ன? அவருடைய இதயம் தூய்மையானதாக இருந்தது. இன்று இதயம் அழுக்கடைந்திருக்கின்றது, மாசுபடைந்திருக்கின்றது. இதன் காரணமாக செயல்படுத்தக்கூடியவைகளின் விளைவுகளும் கூட மறுபுறத்திலே நாம் எதிர்பார்க்கக்கூடிய பிரதிபலங்களுக்கு மாற்றமாக வந்த அமைதி. சிலர்கள் நினைக்கின்றார்கள் விட்டு கொடுப்பது கோழைத்தனம், விட்டு கொடுப்பது கோழைத்தனம், வெறுமனே விட்டு கொடுக்காமல் பிடிவாதமா இருக்கிறது, வீரம் என்று நினைக்கின்றார்கள். சகோதரர்களே, இன்னும் சிலர்கள் சில சந்தர்ப்பங்களிலே மதிப்பார்கள். மதித்து நடக்கிறது ஒரு நல்ல பண்பு என்றால், மதிக்காமல் நடப்பது தான் எங்களுடைய சண்டித்தனம் என்று இன்னும் சிலர்கள் நினைக்கின்றார்கள். மற்றும் சிலர்கள் நாம் அவர்களுடைய பேச்சுக்கு செவிமடுத்தா அல்லது அதற்குரிய ஆமாசாமி போட்டுட்டால் பலவீனமாகிடும். ஆமாசாமி போடக்கூடாது. நம்முடைய பாட்டிலை வைத்துக் கொண்டும் நாம் எழுந்து நின்றால்தான் உறுதியானவர்கள், வீரர்கள் என்று சொல்வார்கள். மற்றவர்களுடைய பரிவான அமைதியான பேச்சு வெறுமனே முகஸ்துதி, முனாபித்தனம் என்பார்கள். நம்முடைய வீராப்பு பேச்சு சத்திய முழக்கம் என்பார்கள். இதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? தொடர்பு சீராக அல்ல, உள்ளம் விரிவாக அல்ல. இதன் காரணமாக எங்களின் மூலமாக சமூகம் ஒரு புறம் இருக்க, வீட்டுக்குள்ள கூட எங்களுடைய நிர்வாகத்தை சீராக அமைக்க முடியல. சகோதரர்களே, வாழ்க்கை சித்திரம் கற்றுத்தர்றது குரான் தான். எத்தனையோ பேர் தன்னுடைய சீர்களை முன்வைக்கலாம், எத்தனையோ விதமான சமூக நலனுக்கு அவர்களுடைய சிந்தனைகளை கொண்டு வந்து போடலாம். அந்த சிந்தனை ரப்புடைய கட்டளையோட இணைந்து செல்லவில்லை என்றால், அந்த சிந்தனை ஹஜரத் ரசூலுடைய ஹதீஸுக்கு ஈக்குவல் ஆகவில்லை என்றால், அந்த சிந்தனையை கொண்டு வந்தவன் வழிகேடன், ஒரு கூட்டத்தை அவன் மடத்தனத்திலே போட்டு விடுவான் என்பது தான் குர்ஆன் குறிப்பிடுகின்றது. ஹாதிப் இப்னு அபி பல்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய விடயத்தில் ஒரு புகார் ஹஜரத் ரசூலுல்லாஹி இடத்திலே வைக்கப்பட்டது. யா ரசூலல்லாஹ், உங்களுடைய சஹாபி ஹாதிப் உங்களுடைய செய்திகளை மக்கத்து முஸ்லிக்கீன்களுக்கு காபிர்களுக்கு கொடுத்து விட்டார், உங்களுடைய யுத்த தந்திரங்களையும் அவர் கடிதமாக எழுதிவிட்டார். ரசூலுல்லாஹும் கலங்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனுடைய உண்மை பொய் அறிய வேண்டும், நிதானத்தை கையாண்டார்கள். நிதானத்தை கையாண்டார்கள். இன்று நாங்கள் நிதானத்தை இழந்து செயல்பட்டதனால தான் நல்ல இதயங்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. வீரத்தோடு அல்லாஹ்வுக்கென்று செயல்படுவதற்கு முன்பு வந்தவர்கள் எல்லாம் வெறுமனே வாயும் கையும் பொத்தப்பட்டவர்களாக ஒதுக்கி தள்ளிப்பட்டு இருக்கின்றார்கள். இதனால் தகுதி இல்லாதவர்கள் தலை தூக்கி சமூகத்திலே இன்னும் பல பிரச்சனைகளை உருவாக்குகின்றார்கள். வெறுமனே நினைப்புகளுக்கும் சிந்தனைகளுக்கும் யூகங்களுக்கும் முதல் உரிமை கொடுத்ததின் காரணமாக எத்தனையோ அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. நியூக்ளியர் வெப்பன்ஸ் அணு ஆயுதங்கள் ஈராக்ல இருக்குது என்ற எண்ணம் கொண்ட அமெரிக்கா பிரிட்டிஷ் சேர்ந்து சிறு பிள்ளைகளை கூட 50,000 மேற்பட்டவர்களை கொன்றொழித்தது, பல அநியாயங்களை செய்தது. இதெல்லாம் சீரான முறையில் அலசி ஆராயாமல் நிதானத்தை இழந்ததனால தான். எனவே ஹஜரத் ரசூலுல்லாஹ் இடத்திலேயும் செய்தி வருது. யாருடைய செய்தி? உங்களுடன் சேர்ந்திருக்கக்கூடியவர், உங்களுடைய சகவாசத்தில் இருக்கக்கூடியவர் உங்களுக்கு மாறு செஞ்சிட்டார். யா ரசூலுல்லாஹ், இவர் ஒரு துரோகி, இவர் ஜாதி துரோகியா என்று சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனுடைய உண்மை விளங்கினார்கள். அந்த கடிதம் எழுதப்பட்டு அனுப்பப்படுகின்றது ஒரு பெண்ணின் கையிலே, ரௌலத்துல் ஹா என்ற இடத்துல. இப்பொழுது அந்த பெண் போய்கொண்டிருக்கின்றார். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற இன்னொரு சஹாபியை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக ஓடும் குதிரையிலே அனுப்பி வைத்தார்கள். பரிசீலனை செய்து பாருங்கள், அவளிடத்திலே கடிதத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள், உண்மை பொய் என்னவென்று அறிய முடியும். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்த்து கட்டவில்லை, உடனே அவசர முடிவு எடுக்கவில்லை. சஹாபாக்கள் கண்டுபிடித்தார்கள். ஹஜ்ரத் அலி சொன்னார்கள், உன் கையிலே முஸ்லிக்கீன்களுக்கு செல்லும் கடிதத்தை உடனே திருப்பி கொடுத்து விடு. அவள் சொன்னால், என்னிடத்தில் அப்படி ஒரு கடிதம் கிடையாது, நீ திருப்பி கொடுக்கவில்லை என்றால் உன்னை நிர்வாணமாக்குவேன், உன் ஆடைகளை களைவேன். அச்சுறுத்தினார்கள். பெண் தானே நாணமுள்ளவள், உடனே தன்னுடைய கூந்தலில் மறைத்து வைத்திருந்த அந்த கடிதத்தை திருப்பி கொடுத்தார். ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்படி சொன்னார்கள் என்று நாம் ஆதாரம் எடுத்துவிடக் கூடாது. யாராவது ஒரு பெண்ணிடத்துல மறைவான ஒரு வசதி இருந்தா உடுப்புகளை கலட்டிடலாம், ஹஜரத் அலி சொன்ன ஆதாரம் இருக்குது தானே என்று. ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அவருடைய ஆடையை களைய வேண்டும் என்ற எந்த தேவையும் இல்லை. அவள் இல்லை என்று மறுத்தாலே ஏண்ட ரசூலுல்லா அந்த பெண்ணிடத்துல இருக்குது என்று சொன்னார்களே, அது பொய்யாக மாட்டாது. அதனால் ஏதோ ஒரு உபாயத்தை தந்திரத்தை கையாண்டு அதனை எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் சொன்னார்கள், ஆடைகளை கலைவேன் கொடுத்து விடு. கொடுத்தால் வேகமாக பறந்து வந்தார்கள், நபியிடத்திலே கடிதத்தை ஒப்படைத்தார்கள். சாபியை வைத்து வாசித்த ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலை அடைந்தார்கள். என்னுடைய கம்பானியன் ஏண்ட சஹாபி ஏண்ட சஹவாசில இருக்கக்கூடியவர் என்ன பத்தி என்னுடைய விடயங்கள் இஸ்லாத்தை பலகீனமாக்குவதற்கு இப்படியெல்லாம் செய்து கொடுத்திருக்கிறாரா அழைத்தார். கடிதத்தை பார்த்த உடனே முனாஃபிக் என்று பட்டத்தை சூட்டவில்லை. கடிதத்தை பார்த்த உடனே நீ ஜாதி துரோகி ஆண்டு சொல்லல்ல. மாற்றமாக ஹஜ்ரத் ரசூல் அவரை அழைத்தார். என்ன சொல்கிறீர்கள் பதில் ஹாதிப், என்ன பதில் சொல்கின்றீர்கள்? சொன்னார், யார சொல்லலா, மக்கத்தில் என் உறவினர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் காபிர்களோட முஸ்லிம்களோட ஒன்றரை கலந்திருக்கிறார்கள். நானோ இஸ்லாத்தை ஏற்று வந்து விட்டேன். என்னின் மீது கொண்ட கோபத்தின் காரணமாக என் குடும்பத்தினர்களை அவர்கள் சித்திரவதை பண்ணலாம், அவருடைய உரிமைகளை பறிக்கலாம், உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். அந்த நிலைமை உண்டாக கூடாது என்பதற்காகத்தான் நான் இவ்வாறாக உங்களுடைய ரகசியங்களை எழுதினேன். உண்மையிலேயே உங்களை காட்டிக் கொடுப்பதற்கல்ல. அல்லாஹ்வும் அறிவிப்பு கொடுத்தார், இவர் பேச்சில் உண்மையாளர். இறுதியில ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்து விடுவதோடு சொன்னார், இந்த ஹாதிப் யாரு? இவர் பத்ருடைய சஹாபி. பத்ருடைய யுத்தத்துல யௌமுல் ஃபுர்கான்ல உண்மையா பொய்யா ஹக்கா பாத்திலா என்று ஒரு முடிவு உண்டாக கூடிய நாள். இந்த சின்ன கூட்டத்தை வைத்து நானுடைய மார்க்கத்துக்கு இந்த காபிர்களுடைய பலமான படைகளுக்கு மத்தியில பிரசன்னமாயிருக்கிறேன். யாழ்லா வைன் துகுல காதில் இசாபா பலன் தாபத்தில் அருளி அபதா. இந்த சின்ன கூட்டம் இன்றைக்கு அழிக்கப்பட்டால் பூமியில நீ ஒரு நாளும் வணங்கப்பட மாட்டாய் என்று அருமை நாயகம் சொல்லுற அளவுக்கு சஜிதாவுல விழுந்தார்கள். அபூபக்கர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி தூக்கி எடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய உதவி வந்து விடும் யான் நாயகமே, போதும் என்றார்கள். அந்த யுத்தத்துல யௌமுல் ஃபுர்கான்ல மார்க்கமா குஃப்ரா இஸ்லாமா குஃப்ரா என்று தீர்மானிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துக்கு இணைந்து செயல்பட்ட ஒரு உத்தம மனிதர் இந்த ஹாதிப். அதனால் இவர் இதுக்கு பொறவு தவறு செய்தாலும் அல்லாஹ் எழுத மாட்டான் என்றார்கள். பத்ருடைய சஹாபாக்கள் அந்த அளவுக்கு புனிதமானவர்கள். இதே மாதிரி நம்மள எத்தனையோ பேர் இஹ்லாஸோடு செயல்பட்டிருக்கின்றார்கள். சிலர்கள் அவர்களை ஒதுக்கி தள்ளிவிட்டார்கள். இன்னும் சிலர்கள் தன்னுடைய சில சமூக சேவைகளை நாம் மனிதர்களுக்கு இந்த முறையில தான் செய்வோம் என்ற ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள். நல்ல முறையிலையும் செய்து முடிக்கின்றார்கள். சில நேரம் ஒரு சாரார் அது கிடைக்க பெறாமல் தயங்கி விடுவதாய் அவதிப்படுவார்கள். இன்னும் ஒரு சாரார் அதனை பெற்று ஆனந்தம் அடைவார்கள். இதனை பார்த்து கொண்டிருக்க கூடிய ஒரு மூன்றாவது கூட்டம் சொல்லுவார்கள், இவர்கள் எல்லாம் ஏமாற்றக்கூடியவர்கள், இவர்கள் அநியாயக்காரர்கள் என்பார்கள். அத்துடனே அவைகளை பதுக்கி வைத்துக் கொண்டு தன்னுடைய கூட்டம் தன்னுடைய இயக்கத்துக்கு மாத்திரம் அல்லது தன்னுடைய விடயங்களை செழுமைப்படுத்துவதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்களை அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் தான் நீதமானவர்கள் என்று. சகோதரர்களே, மக்கள் வெளிரங்கத்தை பார்ப்பார்கள். வெளிரங்கம் எங்களுடைய நல்லதாக இருக்க வேண்டும். உள்ரங்கத்தை பார்க்க முடியாது. உள்ரங்கத்தில் உதயமாக கூடியவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா. இதனாலதான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருக்கும் சந்தேகம் ஏற்படக்கூடிய நிலைமையிலேயாவது நடந்து கொள்ளாதீர்கள். இருட்டு நேரம் மனைவியுடன் வெளிவந்தார்கள். இரண்டு சஹாபாக்கள் தன்னை தாண்டி போனார்கள், திரும்பி பார்த்தார்கள், அவர்களை அழைத்தார்கள், நான் வாரேன் என்னுடைய மனைவியுடன் என்றார்கள். உங்களையா சந்தேகம் கொள்வோம் யார் சொல்லல்லா? இல்ல, நீங்க வெளித்தோட்டத்தை பார்ப்பவர்கள் தானே, நீங்கள் வெளித்தோட்டத்தை பார்ப்பவர்கள் தானே. இந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணத்தில் கூட அவர்களிடத்துல எந்த அசைவும் ஏற்படக்கூடாது என்கிறதனை விரும்பினார்கள். இந்த அடிப்படையில் சகோதரர்களே, நாம் நம்முடைய இதய வெளிச்சத்தோடு சில விடயங்களை செய்வோம் என்றால், இன்று அதனை பார்க்கும் மக்ளூக் படைப்பினங்கள் ஆவேசம் கொண்டாலும் ஒரு நாள் அவர்தான் மனிதர் என்பார்கள். இன்று மனிதர்களுடைய சந்தோஷத்துக்காக வேண்டி செயல்படுத்துவோம் என்றால், நாம் இந்த உலகை விட்டு பிரிந்ததன் பின்னால் அவன் மிருகம் என்பார்கள், அவனுக்கு பதுவா செய்வார்கள். சில குடும்பத்தில் உள்ள மூத்தவர்கள் மரணித்தவர்களை கூட குடும்பத்தில் உள்ளவர்களே பதுவா செய்யும் காட்சிகளை பார்க்கிறோம். அவர்கள் இந்த முறையிலே நம்மை வழி நடத்தாததினால், இந்த நிலையில் நம்மை விட்டு சென்றதனால் நாம் துன்பப்படுகின்றோம், கவலைப்படுகின்றோம், கஷ்டப்படுகின்றோம் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். வழிகாட்டல் ஏராளம், ஆனாலும் அழகு படைக்கக்கூடியது, பெயிண்ட் பண்ணக்கூடியது, வெளிரங்க ஒப்பைய மட்டும் காட்டக்கூடியது, இவைகள் வழிகாட்டல் அல்ல. வழிகாட்டல் அது எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடையவும் ரசூலுடையவும் குர்ஆனும் ஹதீஸோடையும் சம்பந்தப்பட வேண்டும். சகோதரர்களே, சிலர்கள் சொல்கிறார்கள், எதற்கெடுத்தாலும் குர்ஆன் ஆயத்தை சொல்கிறார், எதற்கெடுத்தாலும் ஹதீஸை சொல்றார், இவனுகளோடு சேர்ந்து செயல்பட இயலாது. அப்படி என்றால் நீ யாரை சேர்ந்து செயல்படுத்த போறாய்? யகூதியை சேர்த்துக் கொண்டா? நீ முஸ்லிக்கை சேர்த்துக் கொண்டா செயல்படுத்த போறாய்? உனக்கு குர்ஆன் வழிகாட்டல் இல்லாட்டி எந்த வழிகாட்டல வாழ்க்கையில கொண்டு வர போகிறாய்? அருமை சகோதரர்களே, இது ஒரு சிறிய விஷயம் அல்ல, சமூகத்துடைய நலன் அது மாபெரும் பெரிய விடயம். பிரதிநிதித்துவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய கையில தான் கொடுத்திருக்கின்றான். அதுவும் நீங்க மனிதன் தான், நான் உங்களை பிரதிநிதியாக ஆக்குறேன். உங்களை நான் மனிதனுடைய பிரதிநிதியாக ஆக்குகிறேன். அதனால ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாமும் ஒரு கட்டத்துல ஒரு மனிதனுடைய ஒரு வஸ்துவை பார்த்து ஆசை வைத்தார்கள். அந்த மனிதன் இதை கேள்விப்பட்டார், அவர் வந்தார், இவரிடத்துல தான் அதற்கு தீர்வு எடுக்க வேண்டும், இவர் தானே அதிகாரியா இருக்கிறார், அதிகாரியே ஏந்த வஸ்துவின் மீது ஆசை வைத்தாரே. அவர் சொன்னார் இன்னலி அஹி திஸ்உன் வ திஸ்உன நாஜா வலிய நாஜத்துன் வாஹிதா. அவர் தன்னுடைய புகாரை முன்வைக்கிறார் யாரிடத்திலே? தன்னுடைய வஸ்துவை எடுப்பதற்கு ஆசைப்பட்டவரிடத்திலே. இப்போ ஏன்ற சகோதரனுக்கு அவர் தன்னுடைய வழக்கை முன்வைக்கும் விதத்தை பாருங்கள். என்னுடைய சகோதரனுக்கு 99 பெண் ஆடுகளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான், எனக்கு ஒரே ஒரு ஆடு தான் இருக்கின்றது. அல்லாஹு அக்பர். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் குர்ஆன்ல இதனை சொல்கின்றான், உணர்ந்தார்கள். அல்லாஹ் சொல்றான், தாவூத் இன்னா ஜஅல்னாக கலீஃபா, நாங்க உங்களை மக்களுக்கு பிரதிநிதியாக ஆக்கிறோம், மக்களுக்கு மத்தியில நல்ல முறையில தீர்ப்பு செய்யுங்கள், நல்ல முறையில தீர்ப்பு செய்யுங்கள். இது வெறுமனே ஒரு எண்ணத்துக்கு அல்லாஹ் கொடுத்த பயங்கரமான சொற்றோடு. ஆனா இன்றைக்கு எண்ணத்தை செயல்படுத்தக்கூடிய நம்மை போன்ற தலைவர்கள், நம்மை போன்ற சமூக பொறுப்புதாரிகள் அவர்களுடைய விடயத்தில் என்ன சொல்வது சகோதரர்களே? ஒரு கூட்டத்தையே வழிகேட்டில் கொண்டு போகக்கூடிய எத்தனையோ படையெடுப்புகளை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். மார்க்கத்தை சீரான முறையில பேசிவிட்டார் என்பதற்காக அவர் சமூக சீர்திருத்தவாதியாக ஆக முடியுமா? யூதர்கள் பேசினார்கள், அபூபக்கர் பக்தாதி பேசி ஏமாற்றினான், எவ்வளவு முஸ்லிம்கள் ஏமாற்றப்பட்டார்கள், எவ்வளவு முஸ்லிம்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள், உடைமைகளை இழந்தார்கள். அதுதான் அசில், அதுதான் உண்மை என்று சென்றவர்கள் இறுதியிலே ஏமாற்றப்பட்ட வரலாறு ஏராளம். ஏன் அவர்கள் காட்டியது ஒன்று, அவர்களுக்குள்ளே இருந்தது ஒன்று. அருமை தாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குர்ஆனும் அருமை சஹாபாக்களுடைய வழிமுறையிலும் நீங்கள் வரும் பொழுது ஒரு நாளும் வழித்து வர மாட்டீர்கள். ஏன்? அவர்கள் எல்லோருமே பெரும் அறிவாளிகள் அல்ல, பெரும் விஞ்ஞானிகள் அல்ல, பெரும் பெரும் விடயங்களை கண்டுபிடித்தவர்கள் அல்ல, எல்லோரும் ஆலிங்களும் அல்ல, எல்லோரும் ஹாபிள்களும் அல்ல. என்றாலும் எல்லோரும் பாவம் செய்யாத புனிதர்கள். எல்லோரும் கல்பு வெளிச்சமுடையவர்கள், உள்ளம் வெளிச்சமானதாக இருந்தது. இதனால் ஹஜரத் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் வழித்து வர மாட்டீர்கள். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சமுதாயம் தான் இவர்கள், இவர்கள் தான் அனைத்திலும் முதல் உரிமை பெற்றவர்கள் என்றான் அல்லாஹ். அந்தும் சுஹதாவு பில்லாறு, ரசூலுடைய சகவாசத்தில கல்பு வெளிச்சமானவர்களே, நீங்கள் தான் பூமியில என்னுடைய சாட்சியாளர்கள் என்றார். அல்லாஹ் ஒரு கூட்டத்தை பார்த்து சாட்சியாளர்கள் என்று சொல்வான் என்றால் அவர்களை போல நீதமானவர்கள் யார் இருக்க முடியும்? சிந்தனை செய்து பாருங்கள். இன்று வெறுமனே பதவி ஆசைக்காக வேண்டி நல்லோர்களை பொய் குற்றச்சாட்டுகளை சூட்டி கேவலப்படுத்தும் சமுதாயம் இருக்கின்றார்கள். உபச்சாரம் செய்தவனை ஆதரித்துக் கொண்டு ஹலாலான முறைகளை கைப்பற்றவன தூரமாக்குகின்றார்கள். இதுதானா மார்க்கம்? திருடனை ஆதரித்து விட்டு நியாயம் பேசக்கூடியவனை கேவலமானவர்கள் என்று கருதுகிறார்கள். இதுதானா வழிகாட்டல்? சகோதரர்களே, அல்லாஹ் சமூகத்தை ஒரு சமுத்திரமா ஆக்கியிருக்கிறான். அதிலே சமுத்திரத்துல அலைகள் ஓயிறதில்லை, அது மாதிரி சமூக பிரச்சனைகளும் ஓய மாட்டாது. அவைகளை நீங்கள் தாண்டி வெற்றியை அடைய வேண்டுமா? பரிவாக நடந்து கொள்ளுங்கள், ஆலோசனையுடன் நடந்து கொள்ளுங்கள், தனிப்பட்ட முடிவுகளை எடுக்காதீர்கள். சில சந்தர்ப்பங்களில் ஒரு கூட்டத்துக்குள்ளேயும் ஷைத்தான் வந்து விடுவான். சில வழக்கம் எப்படி ஆரம்பமானது என்று தெரிந்தாலே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் தொடுத்து தௌஹீத் மட்டும் தான் இருந்தது. ஏகத்துவம் ஷிர்க் இருக்கல்ல, அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் இருக்கல்ல. மக்கள் மிகவும் நல்லவர்கள், ஒன்றன் பின் ஒன்றாக போய்கொண்டிருந்தார்கள். மக்கள் காலம் கடந்து செல்கின்றது, நபியுடைய வருகை கிடையாது. யாரை பின்பற்றுவது? மாற்றமாக ஏகத்துவத்தில் உறுதியாக இருந்தார்கள். ஷைத்தான் அவர்களுக்கு முன்னால் வந்தான், வந்து அவர்களுடைய மூதாதைகளை ஞாபகப்படுத்தினான். நல்ல மனிதர், இன்ன பல சேவைகளை செய்தார், அவரை போன்ற புனிதரை காலம் நமக்கு தருமா என்றார்கள். அவர்களை நினைவுபடுத்தும் பொழுது நீங்க கவலைப்படுகின்றீர்கள் தானே? ஆம், கவலைப்படுகிறோம். அவர்களை போ நினைவுபடுத்துவதற்கு உங்களுக்கு ஏன் வழிவகுக்க கூடாது? என்ன வழி? அவர்களுடைய உருவத்தை அமைத்துக் கொடுத்தான், அதன் பின்னால் அவர்களை சிற்பமாக வடித்து கொடுத்தான், ஸ்டாச்சுவாக அமைத்து கொடுத்தான். அவருடைய பள்ளியிலும் அவர்களுடைய வீட்டிலையும் அந்த சிலைகள் இருந்தது. என்றாலும் அவர்கள் சிலை வணக்கம் செய்யவில்லை. அவர்கள் அறிந்திருந்தார்கள், இவைகள் வெறுமனே கல்லும் மண்ணும், இவைகள் சிலைத்தான். என்றாலும் அதனை கண்ணியப்படுத்தினார்கள், அல்லாவே வணங்கினார்கள். அந்த தௌஹீத் இருந்து கொண்டே இருந்தது. பிறகும் காலம் சென்றது, அவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் வணக்க வழிபாடுகள் என்று தூரமாகும் பொழுது ஷைத்தான் இரண்டாவது தடவையும் வந்தான். நீங்கள் வணங்குவதில்லையா? எதனை வணங்குவது? இதோ உங்களுடைய வீட்டிலும் பள்ளி வாசல்களையும் உங்களுடைய மூதாதைகள் வணங்கிய சிலைகள் இருக்கின்றதவே. சிலை வணக்கம் ஆரம்பமானது, சிலை வணக்கம் செய்ய ஆரம்பித்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முதலாவது ரசூலாக அல்லாஹ் சிலை வணக்கத்தை ஒழிப்பதற்கு அனுப்பினார். இந்த மாதிரி சகோதரர்களே, ஒரு நல்லவர்கள் கூட்டத்தையும் ஷைத்தான் சில சந்தர்ப்பத்துல வழிகேட்டுல போட்டுடுவான். அது நபி இல்லாத காலத்துல. ஆனா இப்போ குர்ஆன் இருக்குது, இப்போ ஹதீஸ் இருக்குது, சஹாபாக்களுடைய வாழ்க்கை இருக்குது. இப்படி இருக்கும் பொழுதும் சமூக சீர்கேடுகள் உருவாகும் என்றால் அது பகிரங்கமான வழிகேடு என்பதனை நாம் மறந்துவிடக் கூடாது. நல்ல தன்மைகளை வரவழைப்போம், அஹ்லாக்களோடு பண்புகளோடு நடந்து கொள்வோம். யார் மேசுகிறாரா? பொறுமை சாதிப்போம், விட்டு கொடுப்போம். ஏற்றவரு நாளடைவில் உயிர் நண்பனா ஆகிவிடக் கூடும். நினைச்ச மாத்திரத்துல அதிகாரங்களை பாவிக்க கூடாது. என்ன என்ன சபையில ஏசி விட்டார், சந்தர்ப்பம் வரட்டும், பழி வாங்குகிறேன். இது முஸ்லிமுடைய தன்மை அல்ல, இது முஸ்லிமுடைய தன்மை அல்ல. ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சந்தையில போய் கொண்டிருக்கின்றார்கள், ஜனம் நிறைந்திருக்கின்றார்கள். ஒரு மனிதன் சத்தமிட்டு அவர்களுக்கு ஏசலானான், அவர்களுடைய குறைகளை சொல்லலானான், தூசித்தான். ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள், அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதற்கு அஜானும் சொல்லுது, சொன்னார், சகோதரரே, உங்களை போல ஒரு நல்ல சகோதரர் எனக்கு ஒரு நாளும் வாய்க்க மாட்டாது. இந்த ஜனங்களை பாருங்க, என்ன நல்ல மனிதன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் ரசூலாவுடைய பரம்பரையை சேர்ந்தவன், அதனால எனக்கு இவர்கள் அளவுக்கு அதிகமான கண்ணியத்தையும் கொடுக்கின்றார்கள், நான் சொல்றத செயல்படுத்தவும் தயாரா இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் எல்லாம் எனக்கு இரக்கமானவர்கள் என்று நான் மதிக்கல. நீங்க தான் எனக்கு இரக்கமானவர். ஏன், நீங்க என்னுடைய குறையை சொல்லிட்டீங்க, ஆனா என்னிடத்துல இன்னும் 18 குறைகள் இருக்குது. நீங்க ரெண்டே ரெண்டு விஷயத்த தான் சொன்னீங்க, மற்ற விடயத்தையும் சொல்லுங்க, நான் தொழுதுட்டு வாரேன். என்ற குறைய சொல்லி இவ்வளவு பெரிய உதவி செஞ்ச உங்களுக்கு நான் என்ன சன்மானம் வழங்குறது? ஒன்றும் இல்ல. உடனே தன்னுடைய ஆடையை கலட்டி கொடுத்தார்கள். மக்கள் வரிசையாக நின்று பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த ஆடையை நெஞ்சோடு அணைத்தார். பிரமித்து போனார், மலைத்து போனார் மனிதர், அழுது கொண்டே இருந்தார். ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வீட்டுக்கு போயிட்டு இன்னொரு ஆடையை அணிந்து கொண்டு தொழுகைக்கு போனார். போயிட்டு வரும் பொழுதும் அந்த மனிதர் அதே இடத்துல தன்னுடைய ஆடையை, ஜுப்பாவை, ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய ஜுப்பாவை அணைத்து அழுது கொண்டிருக்கின்றார். எனக்கு என்ன மத்த குறைகளை சொல்லுங்க. அவரு விம்மி விம்மி சொல்லுறார், அல்லாஹ் மீது சத்தியமாக, அல்லாஹ் மீது சத்தியமாக, இவர் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பேர பிள்ளைத்தான் என்கிறதுல சந்தேகமே இல்ல. வாழ்க்கை பூராவும் அர்ப்பணமானார், மன்னிப்பு கேட்டார். சகோதரே, ரசூலுல்லாஹ்வை பத்தி மிம்பர் மேடை வெடிக்கிறதுக்கு கத்திரத்துல அர்த்தம் இல்ல. அந்த வாழ்க்கை எப்ப எங்கிடத்துல வரும், எப்ப அந்த தன்மைகள் வரும்? அல்லாஹ் பெரும் பெரும் இபாதத்துகளுக்கு கொடுக்காத நன்மையையும் கொடுக்காத அந்தஸ்தையும் மக்களை மதிக்கிறதுக்கு கொடுக்கிறான், அவர்களை அஹ்லாக்கோட பண்போட நடத்துறதுக்கு கொடுத்து கொடுக்கிறான். வீராப்புடன் அவர்கள் முழங்கினாலும் அதற்கு அமைதியுடன் தலைவர்கள் செய்யமடிக்க வேண்டும். இதுல தான் அவர்களுடைய நலவு இருக்கின்றது. அல்லாஹ் தலைமைத்துவத்தை தந்தது எதற்காக? ரப்பு சுபஹானஹு வ தஆலா அவருடைய மார்க்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக. தலைமைத்துவம் அதனை வைத்து துனியாவை சேர்ப்பதற்கல்ல, அதனை வைத்து இயலாதவனுடைய முதுகெலும்பை முறிப்பதற்கல்ல. அதிகாரங்கள், ஆட்சிகள் யாருக்கு? அதனை சீரான முறையில பயன்படுத்தாட்டி அல்லாஹ் பறித்தெடுப்பான், அல்லாஹ் கேவலப்படுத்துவான். சிலர்களை ஆட்சியில் வைத்து அல்லாஹ் கேவலப்படுத்தினான், சிலர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியத்தை கொடுத்து பறித்திருக்கின்றான். அவருடைய இறுதி முடிவும் கேவலமாக அமைந்திருக்கின்றது. எனவே புனித மிக்க ரமலானும் முன்னோக்கி கொண்டிருக்கின்றது. ஆத்மீக வளர்ச்சிக்கு நல்ல சந்தர்ப்பம், ஆனாலும் வளரல்ல. இன்னும் அதே ஜாஹிலியத் நம்மிடத்துல குடிக்கொண்டிருக்கிறது. பல ரமலான்களை சந்தித்தோம். எதிர் வரக்கூடிய ரமலானுக்கு இப்பொழுது இருந்து தௌபா செய்து தயாராகவும் எங்களுடைய ஆத்மீகத்தை வளர்ப்போம். சமூக ரீதியாக நாம் ஒன்றிணைந்து எல்லோரையும் மதித்து செயல்படுவோம். நமக்கு எதிராக வரும் இதயங்களையும் நமக்கு அர்ப்பணமாகுவதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைகளையும் சஹாபாக்களுடைய நன்னடத்தைகளையும் கையாளுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பிரித்த அறிந்து செயல்படக்கூடிய தன்மையை நம் அனைவருக்கும் தந்தார்கள் புரிவானாக. எந்த நிலையில் வைத்து எந்த பொறுப்பை நம்மின் மீது சுமத்தாட்டினானோ அந்த பொறுப்புல காபாவை விடவும் மதிப்புள்ள மனித இதயத்தை முறிக்காமல் செயல்படுத்துவதற்கு தௌஃபீக் செய்வானாக. செய்யும் அனைத்து பொறுப்புகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கென்றே இஹ்லாஸோடு செய்வதற்கு அல்லாஹ் அனுகூலம் புரிவானாக, எங்களுடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.